காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:38-39 இரண்டு வசனங்களை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:38-39.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்,
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்,
பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார்.
நாமோ
கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். ஆண்டவர் அவருக்கு பிரியமானது இருக்கிறது, அவருக்கு பிரியமில்லாததும் இருக்கிறது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன அவருடைய நீதிகளை எல்லாம் நாம் நிறைவேற்றுவது அவருக்கு பிரியமானது. அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு பிரியமானவன் அப்படிங்கிறார். ஆனா அதே வேளையில் அதுக்கு அடுத்த பக்கம் ஒன்று இருக்குது, அவருக்கு பிரியமில்லாதது சில விஷயங்கள் இருக்குது. அதை இந்த வசனம் சொல்லுகிறது, பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். பின்வாங்கி போவானானால், ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போவானானால், கர்த்தரை தேடுகிறதிலிருந்து பின்வாங்கி போவானானால், கர்த்தருக்காய் வாழ்கிற வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்மாற்றம் என்றால் என்னன்னு நமக்கு தெரியணும். ஏன்னா இந்த நாட்களில் இதை புரிந்து கொள்ளாவிட்டால் நம்முடைய ஆத்துமாவை நாம் இழந்து போவோம். ரட்சிக்கப்படுகிறது நல்லது, ஆனால் அந்த ரட்சிப்பை கடைசி வரையிலும் காத்துக்கொள்வது அதைவிட நல்லது, ரொம்ப முக்கியம். ரட்சிக்கப்பட்டதை விட அதை பாதுகாத்துக் கொள்வது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ரட்சிப்பு என்பது முழுக்க முழுக்க கர்த்தருடைய கிருபை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வதை முழுவதும் கிருபை அப்படின்னு விட்டுற முடியாது. அதுல நம்முடைய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை கடைசி வரைக்கும் கர்த்தருக்காய் வாழணும், அவருடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் பல வருஷங்கள் ஆண்டவருக்காய் வாழ்ந்து கடைசியிலே அவர்கள் மரணத்துக்கு முன்பதாக கர்த்தரை தங்கள் வாழ்க்கையில விட்டுவிட்டால் அவங்க அவ்வளவு காலம் கர்த்தருக்கு வாழ்ந்தது எல்லாமே வீணா போயிடும், பரலோகத்துக்கு வர முடியாது. இந்த உலகத்திலே நமக்கு ஒரு முடிவு என்று ஒன்று உண்டானால் அது கிறிஸ்துவின் வருகை அல்லது நம்முடைய மரணம், இரண்டில் ஒன்றுதான் இந்த உலகத்திலே நமக்கு ஒரு முடிவை கொண்டு வரும். அந்த இரண்டில் எது நமக்கு சம்பவிக்கிறதோ, எது முன்பு நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிக்கிறதோ, அதுவரைக்கும் கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்கிறவர்களாயிருக்க வேண்டும். ஆமேன். வாழணும், கொஞ்சமும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது. அதனாலதான் கர்த்தர் நமக்கு வேதத்திலே பல விஷயங்களை நமக்கு எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:22 ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்க கூடாது. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்ப அது என்ன ரட்சிப்பு? பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட நிலைமைக்குள் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆனால் அந்த விடுவிக்கப்பட்ட நிலைமையில் நம்ம கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தால்தான் இந்த பாவ உலகத்தை விட்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்குள் நாம் பிரவேசிக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? பாவத்தின் அடிமைத்தனத்தை விட்டு மீட்கப்பட்ட நாம் பாவ உலகத்தை விட்டு மீட்கப்பட்டு பரலோகத்துக்கு போய் சேரணும். அதுதான் முக்கியம். அது இல்லைன்னா இங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. ஆகையினால் கடைசி வரைக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழணும். எத்தனையோ பாவத்திலிருந்தும் பல பிரச்சனைகளில் நமக்கு அத்தனை விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதில் நிலைத்து இருக்க நமக்கு தெரியும், பின்வாங்கி மறுபடியும் பழைய குடியிலே போய் நாம் விடுவோமானால் அதை பார்க்கிலும் ரட்சிக்கப்படாமல் இருப்பதே நலம். புரிதுங்களா? பின்வாங்கி போய் கர்த்தருடைய கிருபைகளையும் அந்த அபிஷேகத்தையும் ஆண்டவரை தேடுகிற அந்த உணர்வையும் இழந்து விடுகிறதை விட ரட்சிக்கப்படாமல் நரகத்துக்கு போகிறது பரவாயில்ல. ரட்சிப்பு ஒரு பெரிய பொக்கிஷம், அதை கடைசி வரைக்கும் தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இந்த பின்மாற்றம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். ஏன் என்று கேட்டால், வல்லமையாய் பிரகாசித்த எத்தனையோ பேர் விழுந்து போய் விடுகிறார்கள். என் வாழ்க்கையில் எத்தனையோ பேரை நான் நேரடியாகவும் பார்த்திருக்கிறேன், சிலருடைய வாழ்க்கை சரித்திரங்களை வாசித்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். மகா பெரிய அளவுக்கு கர்த்தருடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் பிரகாசித்தவர்கள், ஆண்டவருக்காய் வல்லமையாய் நின்றவர்கள், அவர்கள் கடைசியிலே பின்வாங்கி ஆண்டவரை விட்டு வெளியே போகிறதை நினைத்து பார்க்கும் பொழுது இதை குறித்து ஒரு பயம் நம்மை பிடிக்கிறது, ஒரு பயம் பிடிக்குது. ஐயோ, நான் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், இவ்வளவு தூரம் வல்லமையாய் பிரகாசித்தவர்கள், இவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள், கடைசியில் ஆண்டவரை தங்கள் வாழ்க்கையில் இழந்துட்டாங்களே, அது நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த பயம் இருக்கணும், அந்த பயம் இருந்தால் தான் நம்ம கேர்ஃபுல்லா இருப்போம். கேஷுவலா நம்ம இருந்துட்டோம்னா ஈஸியா நம்ம தடுமாறிடுவோம். என்றைக்குமே ஒரு தேவ பயம், நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். அப்பதான் நம்ம நிலைச்சிருக்க முடியும். ஏனென்றால் பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அவன் நரகத்துக்கு போறான். இன்றைக்கு ஒரு மனுஷனுக்குள், ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள் ஏன் பின்மாற்றம் வருகிறது என்பதை உங்களுக்கு நான் சில காரியம் சொல்லப்படும். ஏன் பின்மாற்றம் வருது? அந்த பின்மாற்றத்திற்குள் இருந்தால் அதிலிருந்து எப்படி வெளியே வருவது, அல்லது பின்மாற்றமே நம்முடைய வாழ்க்கையில் வராமல் நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி, எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். கவனித்துக் கொள்ளுங்கள், ஏன் நமக்குள் பின்மாற்றம் வருகிறது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை பின்வாங்குவதற்கு காரணம் என்ன? முதலாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:20-21 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13:20-21.
கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன்,
கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன்
வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறவன்
ஆகிலும்
தனக்குள்ளே வேறில்லாதவனாய்
கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான்
வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும்
துன்பமும் உண்டான உடனே
இடரல் அடைவான்.
இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான உவமையை இந்த இடத்திலே சொல்லிக் கொண்டு வருகிறார். விதை விதைக்கிறவனுடைய உவமை. இதில் பார்க்கும் பொழுது சில விதை அவன் எடுத்துக்கொண்டு போகும் பொழுது வழியிலே விழுந்து விட்டது, அதை பறவைகள் வந்து பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறை நிலத்திலே விழுந்தது, அது வேகமாக வளர்ந்தது, ஆனால் ஆழமாய் வேர் கொள்ளாததினாலே உபத்திரவம், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் பிரச்சனையும் அவருடைய வாழ்க்கையில வந்தவுடனே அந்த பயிரானது பட்டு போய்விட்டது, வேரில்லாததினாலே அது காய்ந்து போய்விடுகிறது. இன்றைக்கு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இது போலதான், வேகமா ஃபாஸ்டா வளர்ற மாதிரி வருவாங்க, சடன கடகடன நல்ல காணப்படுவாங்க, ஆனால் வந்த வேகத்திலேயே அப்படியே காஞ்சு போயிடும். வேகமாய் நல்ல ஆக்டிவா வர்றது போல வந்து சீக்கிரத்தில் அப்படியே காஞ்சு போயிடுவாங்க. ஏன்? இந்த விதை கற்பாறை நிலத்திலே விழுந்திருந்தது, வேகமாய் வளர்ந்தது, ஆனால் அதே நேரத்தில் வசனத்து நிமித்தம் சில நெருக்கடிகள், சில பிரச்சனைகள் வரும்பொழுது அவர்கள் இடரை போய்விடுகிறார்கள், பின்மாற்றத்துக்குள் போற. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்றுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, எல்லாமே ப்ராஸ்பர் ஆகும், நீங்க செஞ்சதை செய்யறதெல்லாம் அப்படியே உங்களுக்கு வாஞ்சிட்டு போயிடும், அப்படியே பரலோகமா அப்படியே போயிட்டு இருக்கும் அப்படி சொல்லி நீங்க கனவு கண்டுட்டு வருவீங்களானால் ஏமாந்துருவீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு நம்மளை டெஸ்ட் பண்ற வாழ்க்கை தான். இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கை, இங்க நீங்க பாஸ் ஆனாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நல்லா கவனிக்கிறோம், கிறிஸ்டியன் லைஃப்ன்றது இங்கேயே அப்படியே நம்ம வந்து பரலோகத்துக்குள்ள போயிறது கிடையாது. பரலோகத்திற்கு போகிறதற்கு இவன் தகுதி உள்ளவன் தானா? ஆண்டவர் டெஸ்ட் பண்ற லைஃப் தான் இந்த உலகத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளிலும் நமக்கு கர்த்தர் டெஸ்ட் வைக்கிறார், சோதிக்கிறார். இவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது இவன் எப்படி இருக்கிறான், இவன் செய்யறதெல்லாம் வாக்கிய பண்ணும் போது இவன் எப்படி இருக்கிறான், இவனுக்கு நன்மைகளை நான் வாரி வழங்கும் போது இவன் எப்படி இருக்கிறான், அதே நேரத்தில் ஒரு பிரச்சனையான காரியத்தை இவன் வாழ்க்கையில கொஞ்சம் அனுமதிக்கும் போது இவன் எப்படி இருக்கிறான். கர்த்தர் ரெண்டையுமே டெஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். சந்தோஷத்தை நான் கொடுத்தா அவன் வாழ்றது எப்படி, என்ன எங்கிட்ட அவன் இருக்கிற ரிலேஷன் எப்படி, அதே நேரத்தில் சில பிரச்சனை அனுமதிக்கும் போது அவனுடைய ரிலேஷன் எங்கிட்ட எப்படி இருக்குது. கர்த்தர் பார்க்கிறாரு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வெறுமனே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை மாத்திரமே நீங்கள் எதிர்பார்த்து, நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இதுதான் அப்படி சொல்லி எதிர்பார்த்து வந்தீங்களானா உங்களால நிலைக்க முடியாது, பின்வாங்கி போயிடுறீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என் ஆண்டவர் எனக்குன்னு ஒரு பாதையை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த பாதையிலே அவர் என்னை எப்படி நடத்தினாலும் மனரமியத்தோடு அவரை பின்பற்றுவேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு யாருக்கு இருக்கிறதோ அவங்கதான் பாஸ் பண்ண முடியும். வெறுமனை ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்த்து வந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையிலே சோர்ந்துருவாங்க, பின்வாங்கிடுவாங்க. நமக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு, ஏன்னா நம்மளை வந்து டெஸ்ட் பண்றார். என்னைக்குமே சொல்றேன், பைபிள் நீங்க ஃபுல்லா திருப்பி பாருங்க, எந்த ஒரு நபரையும் ஆசீர்வதிக்கிறதற்கு முன்பதாக ஆண்டவர் அவர்களை சோதிக்காமல் அவர்களை இந்த உலகத்தில் கூட ஆசீர்வதிச்சது கிடையாது. இந்த உலகத்திலேயே நம்மளை ஆசீர்வதிப்பதற்கே ஆண்டவர் நம்ம டெஸ்ட் பண்றாருன்னா பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளை எந்த அளவுக்கு நம்மளை டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற பாதைன்னு ஒன்று இருக்குது, அவர் எழுதி கொடுத்த வேத வசனம் ஒன்னு இருக்குது, அவர் எனக்குன்னு பிரத்யேகமாய் வைத்திருக்கிற பாதைன்னு ஒன்று இருக்குது. அந்த பாதையிலே சந்தோஷமாய் மனரமியத்தோடு உத்தம இருதயத்தோடு முறுமுறுப்பு இல்லாமல் சலிப்பு இல்லாமல் சோர்வில்லாமல் என் முழு இருதயத்தோடு ஆண்டவரை பின்பற்றுவேன், அதுதான் நம்மை வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆமேன். அதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையே நம்ம நம்பி வந்தா எந்த சூழ்நிலையிலும் நம்ம நிலைச்சிருக்க முடியாது. வேதத்திலே இது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சின்ன ஓமையுடைய ஒரு சின்ன பார்ட், அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு உண்மை விஷயத்தை உங்களுக்கு நான் ஆதாரமா இதற்கு நான் காட்டுகிறேன், திறந்து கொள்ளுங்கள். யோவான் எழுதின சுபிசேஷத்திலே 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 6 அதிகாரத்திலே 48 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 48 வசனத்திலிருந்து.
ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள்
வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும்
மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் நானே என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல அவரோடு அவருடைய 12 சீஷர்கள் இருக்கிறார்கள். அவர் ஊழியத்திற்கென்று மேலும் ஏற்படுத்தின 70 பேரும் கூட இருக்கிறாங்க. அவர்கள் நடுவிலே இந்த வார்த்தையை பேசுறார், ஜீவ அப்பம் நானே. அதன் பிறகு அந்த ஜனங்களுக்கு நடுவிலே தன்னுடைய சரீரம் தான் அந்த ஜீவாப்பம் அப்படின்னு என்பதை தொடர்ந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 54வது வசனத்தில் வாசிக்கலாம்,
என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது என் மாம்சத்தை புசித்து
என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன்
என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா
என்னை அனுப்பினது போலவும்
நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் வானத்தில் இருந்து அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். கப்பநகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது
இது கடினமான உபதேசம்
யார் இதை கேட்பார்கள் என்றார்கள்.
இந்த இடத்திலே பார்க்கும்போது 70 சீஷர்கள் அவரோடு இருக்கிறாங்க, 12 அப்போஸ்தலர்கள் அவரோடு இருக்கிறாங்க. அவர் ஜெப ஆலயத்திலே இந்த உபதேசத்தை கொடுக்கிறார். நான் தான் ஜீவாப்பம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மாம்சம் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கப்படுகிறது, என் ரத்தம் ஜீவ பலியாக உங்களுக்காக உங்கள் பாவத்திற்கு நிவர்த்தியாய் சிந்தப்பட போகிறது. இதிலே நீங்கள் ஐக்கியமாக வேண்டும். என் தியாகத்திலே, என்னுடைய பலியிலே உங்களை நீங்கள் ஐக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே அவர் அந்த ஊழியம் செய்கிறதான அந்த 70 மற்றும் 12 அப்போஸ்தலர்கள் இவர்களுக்கு நடுவிலே தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய தியாகத்தையும் தன்னுடைய அர்ப்பணிப்பையும் அதிலே தேவ பிள்ளைகள் எந்த அளவுக்கு தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் சொல்லிக்கொண்டே வர்றார். அவருடைய மாம்சம் எந்த அளவுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட போகிறது, அவருடைய ரத்தம் பாவங்களுக்காய் சிந்தப்பட போகிறது. அவர் சொல்ல 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 அந்த 70 சீஷர்களில் அநேகர் யோசிச்சாங்க. இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்த பொழுது அவங்களுக்கு நல்ல அதிகாரத்தை கொடுத்தார். 2 பேரை அனுப்பினார். போகும்பொழுதே வியாதிகளை சுகமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள் எல்லாம் சொல்லி அனுப்பினார். இவங்க போனாங்க, வியாதிகளை சுகமாக்கினாங்க, பிசாசுகளை துரத்துனாங்க, எல்லாம் பண்ணாங்க. நினைச்சாங்க இதுதான் லைஃப் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு பின்னால போனா நல்லா பிசாசு துரத்தி வியாதியை சுகமாக்கி ஒரு பெரிய ஹீரோ மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைப்புல அவங்க போயிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு அவர் சொன்னாரு, இந்த வியாதியை சுகமாக்குறது பிசாசத்துவத்தை நல்லதான் இருக்குது, ஆனால் என் வாழ்க்கையோடும் என் தியாகத்தோடும் என் பாடுகளோடும் நீங்கள் ஐக்கியமானாதான் உங்களுக்குள்ளே ஜீவன் இருக்கும். அப்படிப்பட்டவர்களைத்தான் நான் கடைசி நாளிலே நான் எழுப்ப போறேன். நீங்க எனக்கு ஊழிய செய்யறது பெருசு இல்ல, கடைசி நாளிலே நான் உங்களை எழுப்பணும்னா என்னோடு முழுவதுமாய் நீங்கள் எல்லாவற்றிலையும் பங்கு பெறணுங்கிறார். அவருக்கு ஊழியம் செஞ்சு அதை வச்சு நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியாது. அவருக்காக பணத்தை கொடுத்துட்டு நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியாது. அவருக்காக ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து நம்ம பரலோகத்துக்கு போயிட முடியாது. எல்லாவற்றிலேயும் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவை நம்ம நடத்துகிறதான ஒவ்வொரு வழிகளிலும் நம்மை முழுவதுமாய் மனப்பூர்வமாய் இணைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நமக்கென்று அவர் வைத்திருக்கிற பாதையை மனப்பூர்வமாய் நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் அவருடைய மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இணைக்கப்பட்டவர்கள். அவர்களைத்தான் கடைசி நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். ஆனால் இந்த 70 இதை எதிர்பார்க்கல. அவங்களுடைய லைஃப் ரொம்ப ஈஸியா அப்படியே போயிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த காரியங்களை எல்லாம் எதிர்பார்க்கல. அவங்க உடனே அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? நாங்க சொன்னதோடு விட்டாங்களா? 66 வசனத்தை படிங்க.
அது முதல்
அவருடைய சீஷரில் அநேகர்
அவருடனே கூட நடவாமல்
பின்வாங்கி போனார்கள்.
பாத்தீங்களா நடந்துச்சு. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போயிட்டாங்க. அந்த 70 பேர்ல நிறைய பேர் போயிட்டாங்க. இது வேண்டாம், இந்த ஊழியம் வேண்டாம், இந்த பாடு வேண்டாம், போயிட்டாங்க. இந்த வசன நம்பர் பாருங்க, அது ஆச்சரியமா இருக்கு. 6:66 இல்ல 666.
அது முதல் அவரை விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள்.
இயேசுவும் வேண்டாம், அவருடைய பாடுகளும் வேண்டாம், இந்த ஊழியமும் வேண்டாம், நிம்மதியாய் போய் நம்ம பழைய வாழ்க்கை தொடருவோம்னு போயிட்டாங்க. சொகுசான வாழ்க்கை வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீங்க எதிர்பார்த்திருப்பீர்கள் என்றால் உங்களால நிலைச்சிருக்கவே முடியாது. நான் நிறைய பேர்கிட்ட நான் எதிர்பார்ப்பேன், விசுவாசிங்கிட்ட என்ன எதிர்பார்ப்பேன்னா, எங்கிட்ட பேசும்போது பாஸ்டர் நான் அபிஷேகம் பெறணும் அப்படின்னு யாராவது கேட்பாங்களான்னு எதிர்பார்ப்பேன். பாஸ்டர் நான் இன்னும் நல்ல வேதத்தை கற்றுக்கொள்றதுக்காக ஆண்டவர் என்னோட அதிகமா பேசணும், அதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணுங்க அப்படி கேட்பாங்களா, நான் எதிர்பார்ப்பேன். ஓ இப்படிதான் எதிர்பார்க்கிறாரு, இனி இப்படி வந்து பேசாதீங்க சொல்றேன். பாஸ்டர் நான் நல்லா ஜெபிக்கணும், எனக்குள்ள ஒரு ஜெபாவி வேணும், அதுக்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படி கேட்பாங்களா நான் எதிர்பார்ப்பேன். 99% யாருமே இப்படி எங்கிட்ட கேட்க மாட்டாங்க. பாஸ்டர் என் பிசினஸ் நல்லா நடக்கணும், என் வியாபாரம் நல்லா நடக்கணும், நான் சுகமா இருக்கணும், இது வேணும், அது வேணும், வேலை வாங்க கிடைக்கணும், அது வேணும், இது வேணும், இதைத்தான் சொல்லுவாங்களே தவிர 99 பேர் இதை தான் கேட்பாங்க. எனக்கே இவ்வளவு ஏமாற்றமா இருந்தா உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு இது எவ்வளவு ஏமாற்றமா இருக்கும் தெரியுமா? ஆவிக்குரிய காரியங்களை யாராவது ஆசைப்பட்டு கேட்பாங்களான்னு நினைப்பேன், கேட்கவே மாட்டாங்க. ஆண்டவர் இது எவ்வளவு ஏமாற்றம் தெரியுமா, ஏமாற்றமா இருக்கும் தெரியுமா அவருக்கு? ஆவிக்குரிய காரியங்களை வாஞ்சிக்காம உலக காரியத்துக்காகவே வாழ்றாங்களே, உலக காரியத்துக்கு வாழ்வதற்காகவே என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்களே, உலகத்துல நல்லா இருக்கணுன்றதுக்காகவே என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர நான் உங்களுக்கு நியமித்த வாழ்க்கைக்குள் வருவதற்கு மறுக்கிறாங்களே. ஆண்டவருடைய உள்ள எவ்வளவு தூரம் ஏமாற்றம் அடைய தெரியுமா? எனக்கே ஏமாற்றம்னா ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கும், மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். இதுக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகள் மேலானவைகளை வாஞ்சிக்கணும், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், மேலானதை தேடணும். இன்னைக்கு பூமிக்குரிய காரியத்தையே தேடுகிற ஒரு நிலைமைதான் சீக்கிரத்தில் பின்மாற்றத்தில் கொண்டு போய் விட்டுடும். ஆவிக்குரிய காரியத்தை தேடணும், மேலான காரியத்தை தேட. ஆண்டவரே எனக்கு நல்ல ஜெபாவி தாங்க, உங்களை மாதிரி எனக்கு ஒரு பரிசுத்தத்தை தாங்க, உமை மாதிரி எனக்கு ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தை தாங்க, உங்களை மாதிரி ஜெபிக்கிற ஒரு வாஞ்சி எனக்கு தாங்க. ஆண்டவரை பாருங்க, அவருடைய வாழ்க்கையை பாருங்க, வேத வசனத்தை பாருங்க, அதில் இருக்கிற ஆவிக்குரிய காரியத்தை பார்த்து கேளுங்க. நெகட்டிவான காரியத்தை பார்த்து ஆண்டவரே இதை வாழ்க்கையில வந்துடக்கூடாதுன்னு கேளுங்க. பாசிட்டிவான விஷயத்தை பார்த்து இது எனக்கு வேணும்னு கேளுங்க. ஆண்டவரே இது போல உலக சிநேகத்தை எனக்கு வந்துடக்கூடாதாப்பா, ஆண்டவரே இந்த 70 பேர் மை விட்டு பின்வாங்கி போனது போல இப்படிப்பட்ட இருதயம் எனக்கு ஒருபோதும் வந்துடக்கூடாது ஆண்டவரே, அதை கேளுங்க. மேலானதை தேட வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அதாவது ரட்சிக்கப்பட்டது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று கர்த்தர் சொல்றார். ரட்சிக்கப்பட்டவனுடைய அடையாளமே, உண்மையாய் அவங்க ரட்சிப்பு கூட இருக்கிறாங்கன்றது அடையாளமே மேலாகிறது தேடுவாங்க. இல்லைன்னா அவங்களுடைய ரட்சிப்பே கேள்விக்குறியானது, பூமிக்குரிய காரியத்தை மாத்திரமே தேடுகிற ஒரு இருதயம் இருக்குமானால், அதுவே உங்கள் இருதயத்தை நிறைத்திருக்குமானால், அதையே நீங்கள் ஜெபக்குறிப்பாய் வைத்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆண்டவருடைய டியூன் குள்ள நீங்க வரல, உங்க ரட்சிப்பே கேள்விக்குறியானது. ஏதோ மேலோட்டமாய் சில மாற்றங்கள் நடந்திருக்கலாம், ஏதோ சில கெட்ட பழக்கங்களை விட்டிருக்கலாம், ஆனால் அது நீங்கள் ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியாது, கண்டிப்பா சொல்ல முடியாது. நம்முடைய இருதயம் என் ஆண்டவர் எனக்குன்னு வைத்திருக்கிற பாதையில் நான்
ஃப்ளோ ஆகணும், அதுல நான் கடந்து போகணும். எனக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறார், அந்த வழியில நான் போகணும். அது லாபமோ நஷ்டமோ எனக்கு தெரியாது, இன்பமோ துன்பமோ எனக்கு தெரியாது, அந்த பாதையில நான் போகணும். அது எனக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ அது வேற விஷயம், என் ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற பாதையில் நான் போகணும். அதுதான் கடைசி வரைக்கும் இந்த ஒரு மென்டாலிட்டி இருந்தா தான் உங்களால் நிலைச்சிருக்க முடியும். இல்லைனா சுலபமாய் பிசாசு தட்டிட்டு போயிடுவான். கவனமா இருக்கணும். சரி, நான் நிறைய அஞ்சு விஷயம் சொல்ல வேண்டி இருக்கிறது, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது, அடுத்த காரியத்துக்கு போகலாம். இரண்டாவது, எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11 எடுத்துக்கொள்ளுங்கள். 11:4 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது,
இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது,
நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்,
நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்,
நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும்,
நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும்,
வெள்ளரிக்காய்களையும்
கொம்மட்டிக்காய்களையும்
கீரைகளையும்
வெங்காயங்களையும்
வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம்,
வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம்.
இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது,
இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது.
இந்த மன்னாவை தவிர,
இந்த மன்னாவை தவிர
நம்முடைய கண்களுக்கு முன்பாக,
நம்முடைய கண்களுக்கு முன்பாக
வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள்,
வேறு ஒன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். கவனியும், இப்பொழுது எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியில வந்துட்டாங்க. வந்த ஜனங்கள் மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள் வந்திருக்கிறாங்க. 6 லட்சம் ஆண்கள் மாத்திரம் 6 லட்சம் என்று கணக்கிடப்படுகிறது. ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள் வந்தாங்க. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு புறப்பட்டு வர பண்ணும் பொழுது அந்த இடத்துல 10 விதமான வாதைகளை தேவன் அனுப்பினார். அந்த ஒவ்வொரு வாதைகளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, அதை பார்த்த புறஜாதி ஜனங்களுக்கும் தேவனுடைய வல்லமை அதற்கு ஒரு சாட்சியா இருந்துச்சு. அந்த வல்லமையை புறஜாதி ஜனங்கள் எகிப்து ஜனங்களும் பார்த்தாங்க. அவங்களுக்கும் இதை பார்த்த உடனே கர்த்தரே தெய்வம் என்கிற ஒரு பயம் உண்டாச்சு, நிறைய பேருக்கு பயம் உண்டாச்சு. கடைசியில் இஸ்ரேவேலை விட்டு எகிப்தை விட்டு இஸ்ரேவேல் ஜனங்கள் வெளியே வரும்பொழுது இந்த எகிப்து ஜனங்களும் கர்த்தருடைய வல்லமையை கண்டு அவரை விசுவாசித்தவர்கள் ஒரு கூட்ட ஜனங்கள் இவங்களும் சேர்ந்து இவங்களோட ஒட்டிக்கிட்டே வெளியில வந்துட்டாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி யாருன்னா ஆபிரகாமின் சந்ததி. இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்படாமல் இவங்களை பார்த்து இந்த தேவன் இவ்வளவு வல்லமை உள்ளவராக இருக்கிறாரே, இந்த கூட்டத்தோட நாமளும் ஒட்டிட்டு போயிடலாம் என்று சொல்லி ஒரு கூட்ட எகிப்து ஜனங்கள் பல ஜாதி ஜனங்களும் ஒன்னா சேர்ந்து ஒட்டிட்டு வெளியில வந்துட்டாங்க. ஆனால் கொஞ்ச தூரம் வந்த பிறகு வருகிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நாள் அது நிலைக்கல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்படாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாயிடுச்சு. ரொம்ப நாள் அது ஓடல. 4 பாருங்க, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவரானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும், அதனால என்ன நடக்கிற ரிசல்ட் என்ன, இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யாரு நாங்க. இந்த இடத்துல பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா, அவர்களோடு கூட இருந்த பல ஜாதியான ஜனங்கள் என்னங்களாம், மிகுந்த இச்சை உள்ளவனாங்களாம். என்ன இச்சை? எகிப்தில் இருக்கும் பொழுது இந்த கறியை சாப்பிட்டோம், அந்த கறியை சாப்பிட்டோம், இது சாப்பிட்டோம், அது சாப்பிட்டோம். ஆனா இங்க வந்த பிறகு ஒண்ணுமே இல்லை. அவங்கதான் ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்ச உடனே இவங்களுக்கு அது அப்படியே ஒட்டிச்சு. இவங்களும் சேர்ந்து அழுதாங்களாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கறி சாப்பிடலையேன்னு அழுதாங்களாம். என்ன ஒரு வேடிக்கை நிலைமையில ஜனங்களுடைய காரியம் பாருங்க, கறி கிடைக்கலையேன்னு அழுதாங்களாம். அழுதாங்களாம், சும்மா வருத்தப்பட்டாங்களாம் கூட பரவாயில்ல, அழுதாங்களாம். திரும்பவும் அழுதாங்க. அப்ப ஏற்கனவே ஒருத்தர் அழுதுருக்கிறாங்க, திரும்பவும் அழுதாங்க போட்டு நினைச்சு நினைச்சு அழுதுகிறாங்க, கறி கிடைக்கலையேன்னு நினைச்சு நினைச்சு அழுகிறாங்க, திரும்ப திரும்ப அழுகிறாங்க. அழுது நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார் அப்படின்னாங்க. தொடர்ந்து அவங்க பேசுகிற டைலாக் பாருங்க, நாம் எகிப்தில கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. கறி இல்லைன்னா உள்ளம் வாடி போகிறது. எப்படி இருக்கு பாருங்க, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே. அதனால் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த நிலைமை ஏன் உங்களுக்கு வந்துச்சு, இந்த நிலைமை ஏன் உங்களுக்கு வந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆனால் இவர்களுக்கு இந்த நிலைமை ஏன் வந்துச்சு? எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, இப்படி இல்லையே, அந்த லைஃப் இல்லையே. அதை நினைக்க தூண்டினது யார் என்றால் அவர்களோடு கூட இருந்த பல ஜாதியான ஜனங்கள். கர்த்தர் நம்மை ரட்சிக்கும் போது நம்முடைய மைண்ட்ல ஒரு டோட்டல் டிரான்ஸ்பார்மேஷன் கொடுப்பார். புரியுதுங்களா? உண்மையா சொல்றேன், ரட்சிப்புன்றது ஒரு ரிவைவல். இன்னைக்கு நமக்கு எழுப்புதல் என்னன்னு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு எழுப்புதல் என்னன்னு தெரியும். இன்னைக்கு கொரியாவில் எழுப்புதல், அங்க எழுப்புதல், எங்கேயோ பேசுறோம். உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவனுக்குள் ஒரு எழுப்புதல் அவன் டேஸ்ட் பண்ணியிருக்கிறான். ஏன் தெரியுமா? அதுக்கு முன்னால் எதையோ அவன் நேசிருப்பான். இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை பண்ணணும், இதை சாப்பிடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எத்தனையோ கனவுகள், எத்தனையோ கற்பனைகள், பல விஷயங்களில் அவன் அப்படியே ஓடி தந்திருப்பான். ரட்சிக்கப்பட்டவன் அப்படியே லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும், அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும் இல்லையா? எதையெல்லாம் நேசிச்சானோ அதையெல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிருவான். எதையெல்லாம் வெறுத்தானோ அதை நேசிக்க ஆரம்பிச்சிருவான். அப்படி மாறிடும். நேத்து ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன் ராத்திரி, ஐயா நான் ரட்சிக்கப்படுறது கூட எம்ஜிஆர் உயிரியா எனக்கு அப்படின்னாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் ஏன் எம்ஜிஆர் எங்க போனார்னு தெரியல அப்படின்னாங்க. இல்ல அவ இயேசு கிறிஸ்து வந்தார்னா எந்த எம்ஜிஆரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வெளியே ஓடியே போயிடுவாங்க. வாழ்க்கை மாற்றம் இல்ல திருப்பப்படுது, தலைகளை திருப்பப்படுது. எதை நம்ம பெருசா நினைக்கிறோமோ, எதை நம்ம பெருசா யோசிக்கிறோமோ, அதை அப்படியே நம்ம உள்ளத்து ஆண்டவர் எடுத்து போட்டார். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் எழுப்புதல். டோட்டலா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றார், மைண்ட்ல டிரான்ஸ்பார்மேஷன் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட நாம் நம்முடைய ஐக்கியம் இதே போல மனமாற்றம் அடைந்திருக்கிறவர்களோடு மட்டுமே நம்முடைய ஐக்கியத்தை ஜாக்கிரதையை மெயின்டைன் பண்ணாதான் நீங்க கரெக்டா தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில போக முடியும். ஆனால் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த காரியம் சரியா புரியறது இல்லை. மறுபடியும் போய் உலகத்து ஆட்களோடு ஈக்குவலா போய் பழகிறது. ரட்சிக்கப்படாத நண்பர்கள், ரட்சிக்கப்படாத கூட வேலை செய்யறவங்க, ரட்சிக்கப்படாத உலக ஆசையில நிறைஞ்சிருக்கிறதான பக்கத்து வீட்டுக்காரங்க, எழுத்து வீட்டுக்காரங்க, இவங்களோடு போய் ஈக்குவலா பழகிறது, அவங்களோடு போய் ஃப்ரீயா பேசுறது, ஜாலியா இருக்கிறது, அவங்க பேசுறதையே இவங்களும் பேசுறது, அவங்க போற இடத்துக்கு இவங்க போறது, அவங்க வர இடத்துக்கு வர்றது, எல்லாத்திலும் அப்படியே போய் தங்களை ஐக்கியப்படுத்திக்கிறாங்க. இது அந்த நேரத்தில் ஒண்ணும் தெரியாது. ஒரு கட்டத்தில் வரும்பொழுது அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற பிசாசு உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் வெளியே கொண்டு போயிடும். தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு போயிடும். அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியாது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதான் தெரியும், ஆனால் உங்களை அறியாமலேயே உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் வழுவி போகப்படும். ஆண்டவர் கொடுத்த அந்த மனமாற்றம், ஆண்டவர் நமக்குள் கொடுத்த அந்த முற்றிலும் மாறுபட்ட இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாய் மழுங்கி போகும். கடைசியிலே அவங்க எதுக்கு அழுகிறாங்களோ நீங்களும் அதுக்காக அழுகிறவங்களா மாறிடுவீங்க, அவங்கள போலவே மாறிடுவீங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த பல ஜாதி ஜனங்களைப் போலவே மாறிட்டாங்க. ஏன்? தவறான சகவாசம், தவறான ஐக்கியம். தெய்வ பிள்ளைகள் என்றைக்கு சொல்ற, ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு நல்ல ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களோடு தான் நெருக்கமாய் நம்முடைய ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர, உலக காரியத்தை பேசி, உலக காரியத்தை யோசி, உலக ஆடம்பரத்துக்காக வாழ்கிற நபர்களோடு ஒரு தேவ பிள்ளை நெருக்கமான ஐக்கியம் ஒருபோது வைக்கக்கூடாது. அது ஆபத்தான காரியம். எந்த சூழ்நிலையிலும் அது உங்களை கவிழ்த்து விடும். அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை அரித்துக் கொண்டிருக்காது, உங்களுக்கே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த காரியம், அவங்களுக்குள் இருக்கிற காரியம் உங்களை அரித்துக் கொண்டே இருக்கும். ஒரு நாள் வரும், அவங்கள போலவே நீங்களும் மாறிடுவீங்க. எத்தனையோ பேரை சொல்ல முடியும். நம்ம சபையிலிருந்து இப்படி பாதிக்கப்பட்டவங்களால சொல்ல முடியும். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து கர்த்தருக்காக வாழ்ந்து முன்னால் இருந்து பிரேயர்ல நடத்தி மறுபடியும் உலகத்துக்குள் போய் எல்லாத்தையும் இழந்து விட்டவர்கள் இங்கிருந்து போனவங்க எனக்கு தெரியும் இருக்கிறார். ரொம்ப கவனமா இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய ஐக்கிய முதலாவது ஆண்டவரோடு, இரண்டாவது ஆண்டவருடைய பிள்ளைகளோடு, அந்த சர்க்கிள் இன்னர் சர்க்கிள் அதுலதான் இருக்கணும். மற்றதெல்லாம் என்னென்ன என்ன எப்படினா எப்படி அவ்வளவுதான், அந்த லெவல்ல தான் வச்சுக்கணும். மற்றவங்கள பார்த்துட்டு முறைச்சிட்டு போட அவசியம் இல்லை. ஒரு லெவல், ஒரு லிமிட்ல வச்சுக்கணும். எப்படி இருக்கிற நல்ல ரைட் ஓகே, அந்த லெவல்ல வச்சுக்கணும். நெருங்கி பழகினீங்கன்னா ஒரு நாள் உங்கள் ஆத்மாவுக்கும் கண்டிப்பாகவே வீழ்ச்சி வந்துவிடும். அதனால தவறான ஐக்கியங்கள், தவறான தொடர்புகள், தவறாக கர்த்தரை அறியாதவர்களோடு இருக்கிறதான நெருக்கமான ஐக்கியங்கள் நிச்சயமாகவே உங்களை பின்மாற்றத்துக்குள் தள்ளிவிடும். இரண்டாவது, இதை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 32 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம்.
மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு,
எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்துக் கொண்டு வந்த அந்த மோசேக்கு
என்ன சம்பவித்ததோ அறியோம்,
என்ன சம்பவித்ததோ அறியோம்,
ஆதலால் நீர் எழுந்து
எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை
எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள்,
இங்கே பார்க்கும்பொழுது என்ன நடக்கிறது? எகிப்து தேசத்திலிருந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்த பிறகு ஆண்டவர் பார்க்கிறார், இவர்களுக்கு பிரமாணம் ஒன்றும் இல்லை, ஒரு ஒழுங்குமுறை என்பது இல்லாமல் எகிப்தின் கலாச்சாரத்திலேயே அப்படியே 400 இருந்துட்டு வெளியில வந்திருக்கிறாங்க, இவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இவர்களுக்கு பிரமாணத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் தெரிந்து கொண்ட மோசேயை கர்த்தர் சீனாய் மலைக்கு அழைக்கிறார். அழைத்த ஆண்டவர், என்னைக்கு நீ உன்னை நான் திருப்பி அனுப்புவேன்னு சொல்லல, நீ மேலே ஏறி வந்துட்டார், அவ்வளவுதான், ஏறி போயிட்டான். ஒரு நாள் ஆகுது, 2 அஞ்சு நாள் ஆகுது, 10 ஆகுது. போகும்பொழுது மோசே சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துட்டு போல, மலை உச்சியில சாப்பிடறதுக்கு அங்க எதுவும் கிடையாது. ஜனங்க வெயிட் பண்றாங்க, மலையிலே அக்கினி எரிகிறது, தேவனுடைய மகிமை காணப்படுகிறது. மோசே மேல போயிட்டாரு. 4 ஆச்சு, 5 ஆச்சு, 8 ஆச்சு, 10 ஆச்சு, வெயிட் பண்ணி பாக்குறாங்க. மோசே வந்த மாதிரி தெரியல. 15 ஆச்சு, 20 ஆச்சு. இவங்க மேல போய் மோசைக்கு என்னாச்சுன்னு மேல போய் பார்க்க முடியாது, அங்க தேவ மகிமை இருக்குது, அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, மேல போய் மோசையை பார்த்துட்டு வர்றதுக்கு மேல போக முடியாது. வெயிட் பண்ணி வேண்டி பாக்குறாங்க. உடனே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, மோசை கண்டிப்பா மேல இறந்துட்டு இருப்பாரு, அவ்வளவுதான். மோசை இறந்துட்டு இருப்பாரு, அவ்வளவுதான், இனி அவரு போய் பார்க்க முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், ஆனால் அந்த மோசைக்கு இப்ப என்ன சம்பவித்ததோ தெரியல. ஆரோன் கிட்ட வந்தாங்க, வந்து நின்று கேட்டாங்க, ஆரோனே, எங்களை அழைத்து வந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததுன்னு தெரியல, ஆகையினாலே நீர் எங்களை நடத்தும்னு கேட்டிருக்கலாம், ஆனா அதை கேட்கல, எங்களை நடத்துவதற்கு தெய்வங்களை உண்டு பண்ணும்னு கேட்டான். மோசைக்கு அசிஸ்டன்ட் அங்க ஆரோன் தான், மோசைக்கு என்னாச்சோ தெரியல, நீர் எங்களை நடத்தணும் ஆரோன் கிட்ட இருந்து கேட்டிருக்கலாம், கர்த்தர்கிட்ட விசாரியணும், கர்த்தர் நாம விசாரிச்சிருப்பான். ஆனால் ஜனங்கள் வந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆரோனும் உடனே பார்த்தான், சரி இவங்களை இந்த நேரத்துக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் என்று அவன் நினைத்து, உங்களுடைய நகைகளை எல்லாம் கொண்டு வாங்கன்னு கேட்டான், நகையெல்லாம் கழட்டி கொடுத்தாங்க. உடனே அதை மோல்டு பண்ணி ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கிட்டான். எகிப்திலே அதைத்தான் அவங்க வணங்கிட்டு இருந்தாங்க, கன்றுக்குட்டியை தான் தெய்வமாய் வணங்கிட்டு இருந்தாங்க. உடனே தங்கத்திலே ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்ப்பித்து, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம்னு நிக்க வச்சிட்டான். அந்த ஜனங்கள் அதற்கு முன்பாக பண்டிகை கொண்டாடி மறுபடியும் எகிப்தின் ஆராதனைக்குள் வந்துட்டாங்க. உள்ள என்ன ஆராதனை செஞ்சாங்களோ, எதை வணங்கினாங்களோ, அதை வெளியில வந்து திருப்பியும் அதே காரியத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பின்மாற்றத்துக்குள் போயிட்டாங்க. ஏன் இது நடந்துச்சு? சீக்கிரத்திலேயே பின்மாற்றத்தில் போயிட்டான். மோசே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தர் அவன் மூலமாய் கொடுத்துட்டு இருந்தார். அவன் மூலமாக அற்புதங்கள் நடந்தது, அவன் மூலமாய் செங்கடல் பிளந்தது, அவன் மூலமாய் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் முன்னின்று நடத்தினார். ஆனால் இப்பொழுது ஜனங்களுக்கு மோசேக்கு நடுவில் ஒரு பெரிய இடைவெளி. மோசையோடு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மோசை மலை மேல போயிட்டாரு. இங்க அவர்களுக்கு மோசையில் இருந்த உறவு, அவரோடு ஐக்கியம் துண்டிக்கப்பட்டுச்சு. மோசை ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி சொல்லி நடத்தினான். செங்கடல் பிளக்கும் பொழுதும் பின்னாலே பார்வோனின் சேனை வரும்பொழுதும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் மோசை அவங்களை கைட் பண்ணான். ஆனா இப்ப அந்த கைடன்ஸ் கொடுக்கிறதுக்கு மோசை இல்ல, மேல போயிட்டான், மலை மேல இருக்கிறான். அந்த நேரத்தில் தான் இவர்கள் இந்த பின்மாற்றத்துக்குள் தள்ளப்பட்டார்கள். மோசை இல்ல, கூட இல்ல, அதனால ஒரு ஆல்டர்னேட்டிவ் பழைய கொண்டு வந்துட்டாங்க, பழைய கன்றுக்குட்டி கொண்டு வந்துட்டாங்க. இது எதை குறிக்கிறது? கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த மோசையோடு கூட ஐக்கியம் இல்லாமல் போனதுதான் அவங்களுடைய பின்மாற்றத்துக்கு காரணம். இன்றைக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பல உலக பிரச்சனையோடு, உலக காரியத்தோடு, உலக சூழ்நிலையோடு நீங்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளில் வாரத்தில் 6 நாட்கள் உலகத்தில் இருக்கிறீங்க, உலக பிரச்சனை, உலக காரியத்தோடு போறீங்க. எத்தனையோ விதமான காரியங்கள் உலக காரியங்களின் நடுவிலே நீங்க உலாவிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்க வாழ்க்கையிலே அதன் நடுவிலே உங்கள் ஆத்மாவை காத்துக் கொள்வதற்கு உங்களால் நேரடியாக ஆண்டவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு பல காரியத்தை கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு உங்களால் முடியறதில்லை. தடுமாறுறீங்க, இதுக்கு என்ன பண்றது, தடுமாறுறீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் ஊழியக்காரரை வைக்கிறது. நீங்க அப்படியே நீங்க உங்களுடைய ஃப்ளோலேயே போயிட்டே இருப்பீங்களானால் ஒரு கட்டத்தில் நீங்க என்ன செய்யணும் தெரியாம தவறான காரியத்தை உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது சொல்லிக் கொடுப்பாங்க, போய் விழுந்துருவீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், தேவ பிள்ளைகள் தங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்க ஊழியரோடு என்னைக்குமே ஒரு டச்சில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு தெரியறதில்லை, ஒரு டச்சில் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய செம்மையான சரியான பாதையை நடத்துவதற்கான காரியத்தை கர்த்தர் அங்கதான் உங்களுக்கு தருவார். பல நேரத்திலே பல உண்மை இங்க நடக்கிறது நான் சொல்றேன், சிலர் எங்கிட்ட வந்து பேசுறதுக்கு பயம், ஏன்னா உங்களுடைய குறையை நான் கண்டிப்பா சொல்லி நீ சரிப்படுத்தினுவேன், அதனால எங்கிட்ட பேசுறதுக்கு யோசிப்பாங்க. அப்படியே வந்து அப்படியே உட்கார்ந்து அப்படியே போயிடுவாங்க, பக்கத்தில் வரமாட்டாங்க. என்ன வந்து நான் கேட்பேன், கிட்ட வந்தோம் ஏன் லேட்டுன்னு கேட்பேன், ஏன் சர்ச்சுக்கு எத்தனை மணி யார் எத்தனை மணிக்கு வந்து எனக்கு தெரியும் கேட்பேன், ஏன் எத்தனை மணிக்கு, அதனால கிட்ட வரமாட்டேன், அப்படியே உட்காந்து அப்படியே போயிடுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த நேரத்தோடு முடியறது கிடையாது. அதன் பிறகு தங்களுடைய காரியத்தை ஷேர் பண்றதுக்கு முடியல, தங்களுடைய வாழ்க்கையில் வர்ற காரியங்களை ஷேர் பண்ண முடியல. புரிஞ்சதெல்லாம் இருக்குது, பிராக்டிக்கலா நான் சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து உங்களை சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலாம் என்பதை குறித்து ஆண்டவரிடத்தில் ஆலோசனைகளை வேத வசனத்தின் அடிப்படையில் எடுத்து கொடுப்பதற்காக தான் கர்த்தர் எங்களை வச்சிருக்கிறார். நான் எப்பவுமே உங்களுக்கு அவைலபிள், அதுவும் குறிப்பா சொல்றேன், ஸ்பிரிச்சுவலா உங்களுடைய காரியத்திற்கு எந்த விஷயமானாலும் சரி எந்த நேரத்திலையும் எங்கிட்ட கான்டாக்ட் பண்றதுக்கு நான் 24 hours அவைலபிள். உங்களுடைய பிரச்சனைக்கு எந்த காரியத்துக்கும் பதில் சொல்றதுக்கு 24 hours நான் அவைலபிள், என் செல்ல நான் ஆஃப் பண்ணவே மாட்டேன். புரியுதுங்களா? 24 hours நான் அவைலபிள். சில டைம் ரொம்ப முடியல அப்படின்னா அதை சைலண்ட்ல தான் போட்டு ஆஃப் பண்ண மாட்டேன். அதுக்கு பிறகு அதை மிஸ்டு கால் அதை பார்த்து கண்டிப்பா திருப்பி உங்களுக்கு கால் பண்ணி என்ன விஷயம் கேட்பேன். 24 hours நான் அவைலபிள். அதனால உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் சீக்கிரத்தில் அப்படி பின்வாங்கி போனதுக்கு காரணம் மோசேக்கும், அவர்களை நடத்தி வந்த மோசேக்கும் அவர்களுக்கும் ஒரு இடைவெளி வந்தது. அந்த நேரத்திலே அவர்கள் வேறு வழியில் போயிட்டாங்க, பின்மாற்றத்துக்குள் போயிட்டாங்க. ஆரோனால் அவனை நடத்த முடியல, அந்த ஜனங்களை கண்டிச்சு நடத்த முடியல, அந்த ஜனங்களுக்கு இது தப்புன்னு சொல்றதுக்கு அவனுக்கு முடியல. புரியுதுங்களா? மோசையான சொல்லியிருப்பான், மோசை கூட இருந்தா கண்டிப்பா கண்டிச்சிருப்பான், இந்த காரியம் நடந்திருக்காது. மோசை இல்ல, ஆரோனுக்கு தெரியும், ஆரோனா சொல்லிருக்கலாம், ஆனா ஆரோனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல சொல்லி அவங்களை கண்டிச்சு இது தப்பு என்று சொல்வதற்கு அவனுக்கு தைரியம் இல்ல. ஜனங்களோடு அப்படியே ஒத்து போயிட்டான். ஆரோனால முடியாது,
அந்த இடத்துல மோசே தான் செஞ்சிருக்கணும். அதனால மூணாவது காரியம், கர்த்தருடைய ஊழியர்களோடு சரியான ஒரு ஐக்கியம் இருக்கணும். என் வாழ்க்கையில் அப்படிதான் நான் வளர்ந்துருக்கிறேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நேரத்தில் இன்னைக்கும் கூட சொல்றேன், சில விஷயத்துக்கு நான் சிலரோடு நான் போய் டிஸ்கஸ் பண்ணுவேன். சில காரியம் ஏதாவது ஒரு காரியம் எடுக்கணும்னா, இன்னைக்கும் எனக்கு இத்தனை வருஷங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சில விஷயங்கள் ஏதாவது ஒரு காரியம் எனக்குன்னா அதை சில விஷயத்தை நான் டிஸ்கஸ் பண்ணுவேன் சிலர்கிட்ட. எனக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கு, சில டிஸ்கஸ் பண்ணுவேன், இதுக்கு எப்படி பண்ணலாம், ஏதாவது ஒரு காரியத்தில் டிஸ்கஸ் பண்ணுவேன். நமக்கு எல்லாம் தெரியும்னு நானும் நினைக்கிறது இல்லை, நீங்களும் நினைச்சிடக்கூடாது. எல்லாம் தெரியும் நம்ம நினைச்சோம்னா அன்னைக்கு நம்ம க்ளோஸ். சில விஷயத்தை நம்ம இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும் அவசியம். சரி, நாலாவது காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம். ஏன் பின்மாற்றம் வருகிறது? 26:31 இருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று
எழுதியிருக்கிறபடி
இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என்னிமித்தம் இடரல் அடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு
உங்களுக்கு முன்னே
கலிலேயாவுக்கு போவேன் என்றார். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக
உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும்
நான் ஒரு காலும் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி
இந்த ராத்திரியிலே
சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாய் இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள்.
இங்கே இயேசு கிறிஸ்து தான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஒரு உண்மையை, இன்னும் சொல்ல போனால் ஒரு தீர்க்க தரிசன வசனத்தை சொல்றாரு. அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த கடைசி நாளிலே மாத்திரம், ஒரே நேரத்தில் அந்த லாஸ்ட் டேல மட்டும் 25 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசிகள் மூலமாக அவருடைய சிலுவை மரணத்தில் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 25 தீர்க்க தரிசனங்கள் ஒரே நாளில் நிறைவேறுச்சு. தாகமாயிருக்கிறேன், அதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் இருக்குது. அவருடைய முகத்திலே துப்புவார்கள், எல்லாமே இருக்குது. அவரை நிந்திக்கிறது, அவமானப்படுத்துகிறது, எல்லாமே தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டதான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் இங்க இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்க தரிசனத்தை அங்க கோட் பண்றாரு. மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இன்றைக்கு ராத்திரி நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போவீங்க அப்படின்னா, இது தானாவர் சொல்லல, தீர்க்க தரிசனத்தில் இப்படி எழுதி இருக்குது. இதுக்கு என்ன நடக்க போகுதுன்றது எழுதியாச்சு. பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்கள் சொல்லிட்டாங்க, மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தை சிதறடிக்கப்படும் அப்படின்னு எழுதி இருக்குதுப்பா, அது இன்னைக்கு நடக்க போகுதுப்பா அப்படின்னு எல்லாரும் பார்த்து சொல்றாரு. எல்லாரும் அதை அப்படியான் பயந்து கேட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒருத்த மட்டும், ஒமது நிமித்தம் எல்லாரும் இடல் அடைந்தாலும் நான் மட்டும் இடல் அடைய மாட்டேங்கிறான். இவர் சுயமா ஒண்ணு சொல்லல, தீர்க்க தரிசனத்தை கோட் பண்றாரு. இது நடக்க போதுங்கிறார், என்ன ஒரு காரியத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் ரொம்ப கேஷுவலா, தன்மேல் அவனுக்கு இருந்த ஒரு ஓவர் கான்பிடன்ஸ், யார் மறுதளிச்சா நான் மறுதளிக்க மாட்டேன், யார் பின்வாங்கினாலும் நான் பின்வாங்க மாட்டேன், யார் ஓடி போனாலும் நான் மட்டும் ஓடி போக மாட்டேன், உம்மோடு மறிக்கிறதா இருந்தாலும் நானும் மறிப்பேன். என்ன ஒரு ஓவர் கான்பிடன்ஸ் அவனுக்கு, தன்னை குறித்து ரொம்ப ஓவர நம்பிக்கை அவனுக்கு. ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்னால நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பா என்று உனக்கு சொல்றேன். அவனை பார்த்துதான் அதே போல நடந்துருச்சு. இந்த பேதுருவுக்கு தான் இந்த வீழ்ச்சி, மற்றவங்களுக்கு வரல. ஏன் தெரியுமா? இவனுக்கு இந்த ஓவர் கான்பிடன்ஸ், ரொம்ப தன்னை குறித்து ஓவரா அவன் நினைச்சிட்டு இருந்தான். மத்த எல்லாரும் ஒரு லெவல், நான் தனியாள் அப்படின்றான்.
மற்றவங்க எல்லாம் ஒரு லெவல் தான், ஆனா என்ன மாதிரி நீங்க யாரும் என் பக்கத்தில் வர முடியாது. ஏன் ஆவிக்குரிய லெவல வேற. அவனுக்கு அதான் எண்ணம், 11 பேருடைய காரியம், ஆனா நான் என் லெவல் வேற. நீங்க எல்லாம் மறுதளிப்பீங்க, நீங்க எல்லாம் ஓடி போவீங்க, நீங்க எல்லாம் என்ன என்ன செய்வீங்க, நான் மட்டும் நிப்பேன். இந்த நான் என்னால முடியும், யார் எப்படி பண்ண என்னால முடியும் அப்படின்னு அவனா சொன்னா அவன் தான் கடைசியில் விழுந்து போவான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவரை சார்ந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை, தெரியுமா? அவரை சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை. எதையுமே தம்முடைய அனுபவத்தினாலேயோ, திறமையினாலேயோ, சாதுரியத்தினாலேயோ, பழக்கத்தினாலேயோ நம்ம எதையுமே செய்ய முடியாது. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 15 அதிகாரம் 5 வசனத்திலே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. தெளிவா சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் செஞ்சிருவேங்கிறோம். செய்யுங்கிறார் ஆண்டவர், செய்வார், செஞ்சுப்பார். அங்கதான் வீழ்ச்சி வரும். என்னால முடியும், ரைட், முடிச்சு காட்டுன்றார் ஆண்டவர், அங்கதான் தோல்வி வரும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சொல்ற உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உங்களுடைய வேலையா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், உங்களுடைய ஜப வாழ்க்கையா இருக்கலாம், எதுவானாலும் சரி, ஆண்டவருடைய ஒத்தாசை இல்லாமல் ஒரு சின்ன காரியத்தை நம்மால் செய்ய முடியாது, தெரியுமா? பைபிள்ல உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு ஒரு அருமையான வார்த்தை உண்டு. நம்ம எல்லாத்தையும் எடுக்க டைம் இல்லை. ராஜாக்களின் புஸ்தகத்தில் அந்த பல விஷயங்கள் அதெல்லாம் இருக்குது. அந்த உத்தமம், அந்த உத்தம இருதயம்ன்றது எதை குறியுது தெரியுமா? ஆண்டவரை சார்ந்து கொள்ளுதலை தான் குறியுது. அந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், உத்தமமாய் என்பது ஆண்டவரை சார்ந்து கொள்ளுதலை குறிக்கும். அதுக்கு ஒரு நல்ல இன்னொரு உதாரணத்தை கூட என்னால சொல்ல முடியும். காலேப் வேறே ஆவி உடையவனாய் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியால் வாரு. காலேப் என்னதை சாதிச்சா, என்ன செஞ்சான்? மற்றவங்க எல்லாம் தங்களுடைய சொந்த பலத்தை, மற்ற காரியத்தை பார்த்து, விஷுவலா பார்த்துட்டு அதை பேசினாங்க. ஆனா காலேப் மட்டும் ஆண்டவரை சார்ந்துகிட்டு பதில் சொன்னான், நாம் அதை உடனே சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். கர்த்தரை சார்ந்து கொண்டான். ஆண்டவரை சார்ந்து கொள்ளுதலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற டைட்டில் என்ன? உத்தமமாய் என்னை பின்பற்றுகிறான். அது ஆண்டவர் கொடுக்கிற டைட்டில். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுவதற்கு டெபினிஷனே அதுதான், ஆண்டவரை எல்லாவற்றிலையும் சார்ந்து கொள்ளுதல், முற்றிலும் சார்ந்து கொள்ளுது. எதையுமே என்னால முடியும், நான் சாதிச்சிருவேன், இந்த எண்ணம் நமக்கு வரவே கூடாது. அந்த சார்ந்து கொள்ளுதல் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தொடர்ந்து வெற்றி அடைஞ்சு கொண்டே இருப்போம். சார்ந்து கொள்ளுதல் போச்சுன்னா வீழ்ச்சி அடைஞ்சிடும். அதனால இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பேதுருடைய அளவுக்கு அதிகமான சுய நம்பிக்கை, நான் இப்ப ஆண்டவர் சொன்னார் உன்னால் நிற்க முடியாது, காம்ஸ்டர். அதில் 4வது காரியம், நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்குமே உங்களை நம்பி எதையுமே நீங்க செய்யாதீங்க. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை என்னைக்குமே நமக்கு முன்னால் இருக்கணும், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் பொய் சொல்ல மாட்டார், உண்மையை சொல்ற. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதுக்கு மறுத்து எதையும் வார்த்தையை நினைச்சிடாதீங்க. அவருடைய வார்த்தைக்கு மாறுபாடா எதையும் நினைச்சு கூட பாத்துடாதீங்க. அங்கதான் பேலிலே வந்துடும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சுயத்தை சார்ந்து கொள்ளும் பொழுது பின்மாற்றம் வரும். 5வது காரியம், வெளிப்படுத்தின விசேஷம், 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும், நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும், என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று
நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று
உன் பேரில் எனக்கு குறை உண்டு.
உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அடுத்த வசனம் வாசிருவோம்.
ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக.
இல்லாவிட்டால்
நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து
நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன்.
இங்கே பார்க்கும் பொழுது எபேசு சபை சபைக்கு சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் சொல்றார். உன் பிரயாசத்தை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் கிரியைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன், உன் பொறுமையை நான் அறிஞ்சிருக்கிறேன், பொல்லாதவர்களை சகிக்க கூடாது இருக்கிறத அறிஞ்சிருக்கிறேன், என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிஞ்சிருக்கிறேன். எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ரொம்ப ஆக்டிவான ஆள், ரொம்ப பிஸியானவர், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், எல்லாம் நல்லா இருக்கு. உன்னுடைய செயல்பாடுகள் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு, நல்லா நீ செயல்பட்டு இருக்கிற. ஆனாலும் கடைசியில் ஒண்ணு, எல்லாமே இருந்தும் எனக்கு உன்னை குறிச்சு திருப்தி இல்லை. ஏ, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலிருந்து விழுந்துட்ட. ஆரம்பத்தில் என் மேல காண்பிச்ச அந்த அன்பு, ஆரம்பத்தில் என்னிடத்துல காண்பித்த அந்த வாஞ்சை, ஆரம்பத்தில் என்னிடத்துல நீ காண்பித்த அந்த வைராக்கியம், அந்த நேசம், அந்த அன்பு, அதிலிருந்து நீ கீழே வந்துட்ட. அதிலிருந்து கீழே வந்ததற்கு என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா அவங்க நல்லா ரொம்ப பாராட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நீ சகித்துக் கொண்டிருக்கிற, பொறுமையா இருக்கிற, இடைப்படையா பிரயாசப்படுற, இறக்காக நீ ஓய்வில்லாம எல்லா காரியத்தையும் பண்ணிட்டே இருக்கிற. இவ்வளவு இருந்தும் ஏன் இவர்களின் ஆதியிலே கொண்டு அன்பை விட்டு விழுந்திருக்க வேண்டும்? இந்த சபை ஏன் விழுந்துச்சு? ஆண்டவரை உண்மையாய் திருப்திப்படுத்துகிறது நம்முடைய கிரியைகளினால் அல்ல, நம்முடைய இருதயத்தில் வருகிற அன்பினால் தான் அவரை திருப்திப்படுத்தவும். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காண்பிக்கிற அந்த அன்பினால தான் அவரை திருப்திப்படுத்த முடியுமே தவிர, ஆண்டவர் பேரில் அந்த அன்பில்லாம என்னமா ஆயிரம் காரியம் செஞ்சாலும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்வார், நீ குறைவுள்ளவன். சரி, இவங்களுக்கு ஏன் இந்த வீழ்ச்சி வந்தது? வேற ஒண்ணும் இல்லை, இவங்களை பத்தி நெகட்டிவா ஒண்ணுமே சொல்லல, ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்குது. மற்ற சபைகளை பார்க்கும்பொழுது பல விஷயங்கள், உன்னிடத்துல பாவம் இருக்குது, விபச்சாரம் இருக்குது, பல விஷயங்கள் சொல்றாரு. ஆனா இந்த சபையில் அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது. வெளிப்படையா சொல்றதுக்கு அசிங்கமான விஷயம் எதுவுமே இல்லை. ஆனால் ஏன் இது அன்பிலிருந்து விழுந்துச்சு? ஓவர் ஒர்க்கிங், ஊழியம், ஊழியம். நான் சொல்றேன், ஊழியம் நல்லது, ஆனால் ஊழியத்தை ஒருவன் பிரதானமாக்கினால் அந்த ஊழியக்காரனே விழுந்துருவான். ஊழியம் செய்யறவனுக்கே அந்த நிலைமை என்ன? உலக வேலை செய்யற உங்களுக்கு எந்த நிலைமை? யோசிங்க. ஊழியம் ஆண்டவருக்காக செய்யறோம், ஆண்டவருக்காக இந்த சபை உழைத்தது உழைத்தது உழைத்தது, இழைப்படையாமல் ஓய்வில்லாமல் உழைச்சது. யாருக்காக? ஆண்டவருக்கு தான். ஆனால் அந்த ஊழியமே அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாய் மாறி கடைசியில் ஆண்டவரிடத்திலே அவர்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நிற்க அவரோடு தனிப்பட்ட விதத்தில் அவரோடு நேரத்தை செலவிட நேரம் இல்லை. ஊழியத்தில் ரொம்ப பிஸி. இயேசு கிறிஸ்துவோட லைஃப் பாருங்க, ரொம்ப அழகான வாழ்க்கை. என்னதான் அவர் ஊழியத்தில் பிஸியா இருந்தாலும் சடனா சாயங்காலமாச்சு மலை மேலே ஏறிடுவார், போய் உட்கார்ந்து ஹோல் நைட் உட்கார்ந்துருவார். விடிய காலை எல்லாம் தூங்குற நேரத்தில் சடனா போயிடுவார், ஜெபிக்க ஓடிடுவார். அவருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் காத்திருக்கும், அற்புதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு கூட்டம் காத்திருக்கும். ஆனால் அவரோ வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்து ஜெபம் பண்ண போய்விட்டார். பைபிள் ஜெபத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். ஊழியத்தில் அவர் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஊழியத்திலேயே தன் வாழ்க்கையை முழுசும் அவரை ஊத்தி கொடுத்தல. அவருக்கு தெரியும், என்னதான் ஊழியம் செஞ்சாலும் என் பிதாவோடு எனக்கு இருக்கிற அந்த லைவ் ரிலேஷன் அதுதான் எனக்கு முக்கியம். நான் சொல்றேன், இன்னைக்கு ஊழியம் செய்த சபைக்கே இந்த நிலைமைனா உங்க வாழ்க்கை யோசிச்சு பாருங்க. சிலருக்கு வேலை 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 வேலை, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலை, சொந்த வேலை, சொந்த கடை, சொந்த வேலை, சொந்த பிசினஸ், சொந்த வேலை வேலை வேலை, ஒரே வேலை, ஒர்க்கஹாலிக், 24 மணி நேரம் வேலை வேலை. இப்படி இருந்தால் உங்களோ உங்களால் எப்படி ஆண்டவரோடு தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு கொள்ள முடியும்? ஒரே வேலையிலேயே வாழ்க்கையை ஊற்றி கொடுத்து விடுகிறது. பணம் சம்பாதிக்கிறதுலேயே வாழ்க்கையை முழு நேரத்தை ஊற்றி கொடுத்துறது. சொந்த வேலைகளிலேயே முழுசும் வாழ்க்கையை ஊற்றி கொடுத்து விடுகிறது. குடும்பத்திற்காக உழைக்கிறது, தனக்காக உழைக்கிறது, இதுவே வாழ்க்கையா போச்சு. ஆண்டவரோடு தனித்து உறவாடுவதற்கு நேரத்தை ஒதுக்க முடியல. நான் சொல்றேன், உங்களுக்கு எவ்வளவா நீங்க பிஸியா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை விட பிஸியான ஒருத்தர் இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. எவ்வளவு பிஸியா இருந்தாலும், நான் இன்னைக்கு ரொம்ப வேலை, என்னால ஜெபிக்க நேரம் இல்லை, அது மாதிரி ஒரு மோசமான வார்த்தை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எனக்கு ரொம்ப வேலை, எனக்கு ஜெபிக்க டைமே கிடைக்கல, பைபிள் படிக்க எனக்கு டைமே கிடைக்கல, அதை போல ஒரு மோசமான வார்த்தை எதுவுமே கிடையாது. ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தை அதை போல வேறு எதுவுமே கிடையாது. தெரியுமா, ஆண்டவரை உமோடு பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நினைச்சு பாருங்க, இதெல்லாம் மன்னிக்க முடியாது. மன்னிக்கப்படுகிற பாவம் கிடையாது. சிலதை மன்னிக்கலாம், சிலதெல்லாம் மன்னிக்க முடியாத பாவம். புரியுதா? ஆண்டவர் தப்பான காரியத்தை செஞ்சது, இப்படி நான் பேசியிருக்க கூடாது, இப்படி செஞ்சிருக்க கூடாது, என்ன மன்னிங்க, மன்னிப்பு கேட்கலாம். உங்களோடு நான் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, என்ன மன்னிங்கன்னு என்ன அர்த்தம்? இது மன்னிக்கப்படக்கூடிய காரியமா? மன்னிக்கப்படவே முடியாத காரியம் இது. இதெல்லாம் பின்மாற்றத்துக்கு வழிவகுக்கும். உங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லைன்னு நீங்க சொல்ற ஒரு ஆளா இருப்பீங்களா? ஆனால் வேதத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை நீங்க சொல்ற ஒரு ஆளா இருப்பீங்களா? ஆனால் நீங்கள் பின்மாற்றத்தின் பாதையில நேர போயிட்டு இருக்கிறீங்கன்றது திட்டமான காரியம். புரியுதா? எதுக்கு நேரம் இருக்குதோ இல்லையோ, என் ஆண்டவரோடு எனக்கு நேரம் செலுத்தணும், அவரோடு எனக்கு நேரம் இருக்கணும், அவரோடு பர்சனலா தனியா அவரோடு செலவிடுகிற நேரம் எனக்கு இருக்கணும். அது இல்லைன்னா நான் பின்மாற்றத்துக்கு நேரா போயிட்டிருக்கிறேன். எதை இழந்தாலும் ஜெப வாழ்க்கை இழக்கக்கூடாது, எதை இழந்தாலும் வேதத்தை தியானிக்கத்தை இழக்கக்கூடாது, எதை இழந்தாலும் ஆண்டவரோடு இருக்கிற பர்சனல் ரிலேஷனை இழக்கக்கூடாது. அது போச்சுன்னா எல்லாமே போச்சு. கடைசி என்ன சொல்றது ரொம்ப முக்கியமானது. ஊழியம் செய்து கொண்டிருந்த உற்சாகமாய் செயல்பட்ட சபை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஆண்டவருடைய பார்வையில். ஆண்டவர் சொல்றாரு, உன் விளக்கு தண்டை நீ அறியாத நேரத்தில் தானே எடுத்துடுவே, ஜாக்கிரதைங்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ நரகத்துக்கு போயிடுவே, ஜாக்கிரதைங்கிறாரு. வேலை 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 என்று ஜெபிக்க நேரம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சொல்றதுதான், ஜாக்கிரதை, நரகத்துக்கு போயிடுவேங்கிறாரு. நீ அறியாத நேரத்தில் எல்லாத்தையும் நான் பிடுங்கிடுவேன்றாரு. நீ வேலை 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 சொந்த வேலையில தானே போயிட்டு இருக்கிற, நீ நினைக்காத நேரத்தில் எல்லாத்தையும் நான் பிடுங்கி போட்டுருவேன், ஜாக்கிரதைங்கிறாரு. நீ எதுக்காக ஓட்டியோ எல்லாத்தையும் நான் பிடுங்கி போட்டுருவேன். இதைத்தான் கர்த்தரிங்க சொல்ற. என்னை மறந்துட்டு நான் கொடுத்த காரியத்தை நீ பிடிச்சிட்டு என்னை மறந்துட்டு ஓடுற ஒரு நாள் எல்லாத்தையும் நான் பிடுங்குவேங்கிற, பிடுங்கி போடுவோம், எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவேங்கிற. இது ஒரு பெரிய எச்சரிப்பு நான் சொல்றேன். இதெல்லாம் கஷ்டமா இருக்கும், இதுதான் ஃபேக்ட், பைபிள் சத்தியம். இதுதான் எது இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோட ஐக்கியம் இருக்கணும், ஆண்டவரோட ஐக்கியம் இருக்கணும். அதுதான் நம்மை காப்பாற்றும். ஜெப வாழ்க்கை, வேதத்தை தியானிக்கிறது, இது ரெண்டு விஷயத்தில் நீங்கள் இருந்தால் மட்டும்தான் கடைசி வரைக்கும் சர்வைவ் ஆக முடியும், சர்வைவ் ஆக முடியும். ஜெப வாழ்க்கை கண்டிப்பா ஆண்டவரோடு நீங்க உங்கள் ஐக்கியத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும், அதிகப்படுத்திக்கிட்டே போகணும், குறையக்கூடாது, அதிகப்படுத்திட்டு வளர்ந்துகிட்டே போகணும். ஒன்று உங்கள் ஜெப வாழ்க்கை. கடைசியா ஒரு சொல்யூஷன் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பின்மாற்றத்திலிருந்து வெளியே வருவதற்கு, பின்மாற்றம் வராமல் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு, யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்திலே நாம் ஏற்கனவே பார்த்தோம். வெளிப்படையான வார்த்தை, அது முதல் அவருடைய சீஷன் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் இல்லையா. இப்ப 67-68 ரெண்டு வசனங்களை, 6 அதிகாரம் 67-68 வசனங்களை வாசி.
அப்பொழுது இயேசு
பன்னிருவரையும் நோக்கி,
நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார்.
நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார்.
சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக
ஆண்டவரே,
யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே.
வசனங்களுக்காக ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். ஒரு நல்ல கான்செப்ட் இது. ஜெபத்தில் ஆண்டவரை அதிகமாக தேடணும். எல்லாமே எங்களுக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் ஆண்டவரே, ஆனா இந்த ஜீவனுள்ள வசனத்தை எங்க போய் கேட்க முடியும்? உங்ககிட்ட தான் ஆண்டவரே நான் வரணும். யாரிடத்தில் போகும்? நல்ல வார்த்தை. யாரிடத்தில் போகும்? எங்களை யார் ஏத்துக்குவாங்க? எங்க போய் எங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும்? எங்க போனா எங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கிடைக்கும்? யார்கிட்ட போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. ஆண்டவரை ஏன் பின்பற்றுறீங்க? நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தையை அவர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த வார்த்தை எங்கேயுமே கிடைக்காது. இது ஆண்டவர் தான் கொடுக்கணும். வேத வசன தாகத்தோடு ஜெபத்திலே நேரத்தை செலவிடுகிறவன் எவனோ அவனை எந்த சக்தியான பின்மாற்றத்துக்குள் கொண்டு போக முடியாது. கடைசியான கன்க்ளூடிங் வேர்ஸ் நான் சொல்றேன், இந்த செய்திக்கு ஒரே சென்டென்ஸ் சொல்றேன். வேத வசன தாகத்தோடு ஜெபத்திலே ஒருவன் நேரத்தை செலவிடுகிறவன் எவனோ அவனை எந்த சக்தியான பின்மாற்றத்துக்குள் இழுக்க முடியாது. அவன் மட்டும்தான் செய்வான். வசனம் அவனோடு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம், ஜெபம் அவன் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு காரியம். கர்த்தரோடு பேசி அவர் பேசுகிறதை கேட்கிற ஒரு அனுபவம் இருக்கும் பொழுது உறவு உறுதியாக இருக்கும். அவன் ஒருபோதும் பின்மாற்றத்துக்குள் போக மாட்டான். இந்த ரெண்டுல எதை விட்டீங்கனாலும், வேற எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கனாலும், பின்பற்றவும் எந்த விதத்திலேயாவது வந்துடும். உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க, ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பின்மாற்றம் என்பது ஒரு ஆபத்தான காரியம். ஆண்டவரை பின்பற்றுகிறதிலிருந்து விலகி போகிறது. அது நரகத்தை நோக்கி மறுபடியும் நம்முடைய பிரயாணம் செல்லுகிறதற்கு அடையாளமாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். முடிவு பரியந்தம் நிலைச்சிருக்கு. ஏன் ஒரு நபருடைய வாழ்க்கையில், ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில பின்மாற்ற வருகிறது? முதலாவது, சுமூகமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையவே எதிர்பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒருத்தன் வருவானால் அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு காரியம் வரும் பொழுது அவனால தாக்கு பிடிக்க முடியாது, பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. ஆண்டவர் எனக்கு நியமித்த பாதை எதுவோ அதிலே நான் நடப்பேன் என்று சொல்லி அதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உங்க விருப்பத்துக்கு ஆண்டவரை இழுக்க பார்க்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு நியமித்த பாதையிலே நடக்கிறதற்கு உங்களை அர்ப்பணியுங்க. அப்ப நீங்க பின்வாங்க மாட்டீங்க. ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஜாதியான ஜனங்களோடு ரொம்ப ஐக்கியமா இருந்தாங்க. அதனாலே அவர்களுக்குள் வந்த இச்சை இவர்களையும் பிடித்துக் கொண்டது. எகிப்தில் இருக்கும்பொழுது நல்லா இருந்தமே என்று சொல்லி பின்வாங்கி போனாங்க. இன்னைக்கு சொல்ற ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறார். அந்த மாற்றம் அடையாத, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத ஒரு நபரோடு நீங்கள் ஐக்கியப்பட்டுட்டு போவீங்களானால் அவர்களுக்குள் இருக்கிற இச்சைகள், அவர்களுள் இருக்கிறதான உலக ஆசைகள், அவர்களுக்குள் இருக்கிறதான காரியங்கள் உங்களையும் சீக்கிரத்தில் பிடித்துக் கொள்ளும். உங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த இருதயம் இல்லாத ஒரு நபரோடு நீங்கள் நெருங்கி பழகும் பொழுது சீக்கிரத்திலே அவர்கள் இச்சையிலே நீங்களும் இழுப்புண்டு போவீர்கள். தேவ பிள்ளைகள், அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேழியாளுக்கும் இசைவேது. இதைத்தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். தேவ பிள்ளைகள் பிரிந்து வாழ வேண்டும். மூன்றாவது, மோசே மலையின் மேல் ஏறியிருந்த அந்த 40 நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கி போனார்கள். மறுபடியும் பழைய விக்கிரக ஆராதனைக்கு போனார். ஏ, அவர்களை நடத்துகிற ஊழியக்காரனோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு உங்களை நடத்துவதற்காகத்தான் ஆண்டவர் என்னை நியமிச்சிருக்கிறார். எனக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. உங்களை நடத்தி உங்களை பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறது தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பிரதானமான வேலை. அதுதான் முக்கியம், அதுக்கு தான் வச்சிருக்கிறார். ஆனால் எங்கிட்ட வந்தால் உங்கள் குறைவை சொல்லி கண்டிப்பேன் என்பதற்காக தூரத்தில் நிற்கிறீங்கன்னா நீங்கள் பின்மாற்றத்துக்கு நேராக போகிறதுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு ஊழியக்காரனுடைய கண்டிப்பான வார்த்தைகளுக்கு நீங்கள் தப்பிக்க நினைச்சா ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னால் எப்படி நிற்க முடியும்? பரலோகத்துக்கு முன்னால் போய் எப்படி நிற்க முடியும்? நியாய தீர்க்கிற அந்த நாளுக்கு முன்னால் போய் எங்கே நிற்க முடியும்? ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு குறைவு வந்தால் விலகி ஓடக்கூடாது. அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கான ஆலோசனைகளை வந்து கேட்டு தெரிந்து கொண்டு உங்களை சரிப்படுத்திக் கொள்வதுதான் நீங்க பரலோகத்துக்கு வருவதற்கு பின்மாற்றத்துக்கு தப்பித்துக் கொள்வதற்கான வழி. நாலாவது காரியம், பேதுருவுக்கு இருந்த அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை. தான் சாதிச்சிருவேன் நினைச்சான், ஆனா ஆண்டவர் செய்யறார், இல்ல உன்னால முடியாது, என்ன இல்லாமல் உன்னால ஒன்னு செய்ய முடியாது. ஓவர் கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்குதா? என்னால முடியாது, ஒண்ணுமே இல்லைன்னு உங்களை பத்தி ரொம்ப பெருசா நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவரை சார்ந்து கொள்ள தவறும் பொழுது பின்மாற்றம் வரும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் ஆண்டவரை சார்ந்து கொள்ள நீங்கள் தவறிவிட்டால் அங்கேதான் பின்மாற்றம் எழும்பும். ஐந்தாவது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் எபேசி சபை கடின உழைப்பாளிகள், ஓவர உழைச்சாங்க ஆண்டவருக்காக. ஆனால் ஆண்டவருக்காக உழைச்சாலும் ஆண்டவரோடு நேரத்தை செலவிட தவறிவிட்டதினாலே அவங்க குறைவுள்ளவர்களாய் பின்மாற்றக்காரர்களாய் கர்த்தர் சொன்னார். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு நீ விழுந்தாய், நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நீ அறியாத நேரத்தில் நான் வந்து உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நான் நீக்கி போடுவேன் என்றார். நான் சொல்றது ஒரு எச்சரிப்பாக, கர்த்தர் உங்களுக்கு வேலையை கொடுத்திருக்கிறார், பிசினஸ் கொடுத்திருக்கிறார், சொந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதுதான் வாழ்க்கை என்று அதிலேயே நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தால் ஒரு நாள் வரும், நீங்கள் நினையாத நேரத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் பிடுங்கி போடுவார். ஒரு நாள் எல்லாத்தையும் கர்த்தர் பிடுங்கி போடுவார். எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் ஊழியம் செய்தவங்களுக்கே அந்த நிலைமைனா உலக காரியத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன நிலைமை என்றதை யோசிப்பாங்க. பணம் பணம் பணம், உலக காரியம், உலக சிநேகம், உலக காரியம். ஆண்டவருக்கு நேரம் கொடுக்கலனா ஒரு நாள் ஆண்டவர் கண்டிப்பாய் பிடுங்கி போடுவது உறுதி. கவனமா இருக்கணும். பேதுரு சொன்னார், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்களும் இடத்தில் உண்டு. ஒரு கர்த்தருடைய பிள்ளை பின்மாற்றம் வராமல் பாதுகாத்துக் கொள்ளணும்னா ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், வேத வசனத்தில் பாகமுள்ளவங்களா இருக்கணும். அதுதான் உங்களை பாதுகாக்கும். ஸ்தோத்திரம். இந்த ரெண்டு காரியத்தில் நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா எந்த நிலைமையிலும் நீங்க பின்வாங்கி போக மாட்டீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தகப்பனே, இந்த வேளையிலும் எங்களுக்கு நீங்க தந்தமுடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருவராகிலும் பின்வாங்கி நரகத்திற்குள் போய்விடக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தோடு எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று அன்றைக்கு சிலர் ஓடிப்போனது போல இன்றைக்கும் ஒருவராகிலும் ஓடி போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தை இப்பொழுது கேட்டவர்களும் இனி கேட்க போகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஒருவராகிலும் பின்மாற்றத்திற்குள் போய்விடாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு கிருபை தாங்கட்டும், வழி நடத்துங்க. நன்மையும் கிருபையும் தொடர்வதாக துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாக்கா